மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பழி வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே துவி வாழ்வை நாமும் தரவே இறைமாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வி பொருள் பெறுவோம்
தந்தை மகன் தூயாவின் பெயரா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக
உம்மாவோடும் இருப்பதாக
கிறிஸ்துவுக்கள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கல்வாரி பள்ளியின் வழியாக இறைவன் ஆசிரை பெறவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நன்மையான அனைத்தும் கடவுளிடமிருந்தே வருகின்றன. அந்த நன்மையான அனைத்தையும் நாம் கடவுளுக்காக ஏற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக வாழ்கிறோம் என்கின்ற சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் நம்முடைய நிறைவான வாழ்வை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு துணையாக இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமலை இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே
மன்றாடுவோமாக என்றும் உள்ளையல்லாமல்ல இறைவா எங்கள் செயல்கள் உமது திருவுலத்திற்கு ஏற்ப நெறிபடுத்தவும் இவ்வாறுவும் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றை பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். என் ஆண்டவரே, நீர் என்னை வழிநடத்த நான் யார்? சாமுவேல் 2 வாசகம், அதிகாரம் 7, இறை வசனங்கள் 18-19, 24-29 முடிய. அந்நாட்களில் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார். என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே, உம் திருமுன் இது சிறிதே. உம் ஊழியனின் குடும்பத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசியுள்ளீர். என் தலைவராம் ஆண்டவரே, மனித வழக்கம் இதுவல்லவே என்றும் உம் மக்களாகவே நிலைத்திருக்குமாறு இஸ்ரேலரை நீர் உமக்குரியவராக்கினீர். ஆண்டவரே, நீரே அவர்களின் கடவுள் ஆனீர். ஆண்டவராகிய கடவுளே, உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும். நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும். உமது பெயர் என்றும் மாட்சி பெறுவதாக. அப்பொழுது மாந்தர், படைகளின் ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுள் என்பர். உமது ஊழியன் தாவீதின் குடும்பமும் உம் திருமுன் நிலைத்திருக்கும். ஏனெனில் படைகளின் ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுளே, நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மனத்துணிவு ஏற்பட்டது. தலைவராம் ஆண்டவரே, நீரே கடவுள், உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை. இந்த நல்வாக்கை அடியேனுக்கு அருளியவர் நீரே. உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர். உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மையென தீமையென அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மையென தீமையென அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாம், நீரின் பாதையின் பொருளாவாம். நீயே எங்கள் வழியாவா, நீரின் பாதை பொருளாவா. உனது பாத பதிவுகள் எனது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. இன்ப துயர நிகழ்வுகள், இருளி நாட்சி காலங்கள், தட்டு தடு மாறி வீழ தகுமான சூழல்கள். துன்ப துயர நிகழ்வுகள், இருளி நாட்சி காலங்கள், தட்டு தடு மாறி வீழ தகுமான சூழல்கள். நீயே எங்கள் ஒளியாவா, நீதியின் பாதையின் சுடராவா, நீயே எங்கள் ஒளியாவா, நீதியின் பாதை சுடராவா. உம்மை நாங்கள் போற்றிட, பொய்மை எங்கும் போக்கிட, உண்மையின் இறைவா உனதருள் தாரும். நீயே எமது வழி, நீயே எமது உள், நீயே எமது வாழ்க்கே செய்யா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்க்கே செய்யா, கே செய்யா. Alleluia, 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 Alleluia. என் காலடிக்குவும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க் எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 4:21 முதல் 25 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கின் தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாதது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு முறை நான் என்னுடைய இல்லத்திலிருந்து, என்னுடைய அறையிலிருந்து ஜன்னல் வழியாக குழந்தைகள் விளையாடுவதை பார்த்து கொண்டிருந்தேன். இந்த குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து இணைந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒரு அரை மணி நேரம் விளையாண்ட பிறகு அனைவரும் சேர்ந்து பக்கத்தில் இருந்த ஒரு கடைக்கு சென்று இனிப்புகளை வாங்கி அனைவரும் இனிப்புகளை உண்டு கொண்டு அனைவரும் மகிழ்ச்சியாக மீண்டும் தங்களுடைய இடத்திற்கு வந்து அவர்கள் விளையாட தொடங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மீண்டும் விளையாடுகிறார்கள். இன்னொரு அரை மணி நேரம் கழித்து இன்னொரு அங்கு இருந்த ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு சென்று அந்த ஐஸ்கிரீம் கடையில் இருந்த பொருட்களை எல்லாம் வாங்கி இவர்கள் மகிழ்ச்சியாக உண்டுவிட்டு மீண்டும் வந்து விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்போது அங்கிருந்த ஒரு சிறுவனுக்கு தன்னுடைய கையில் காசு இல்லையோ என்னவோ தெரியவில்லை. அவன் எதுவும் வாங்கி சாப்பிடவில்லை. அவன் இனிப்பு வாங்கி சாப்பிட்ட போதும் எதுவும் வாங்கி சாப்பிடவில்லை, அல்லது இந்த ஐஸ்கிரீம் வாங்கி இவர்களெல்லாம் சாப்பிட்ட போதும் அந்த ஐஸ்கிரீம் வாங்கி இவன் சாப்பிடவில்லை. இவர்களெல்லாம் சாப்பிட சென்ற போது இவன் அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்திருந்தான். அப்போது அமர்ந்திருந்த இவருக்கு ஒரு நபர் இனிப்புகளை வாங்கிட்டு வந்து கொடுத்தார். அதே நபர் மீண்டும் ஐஸ்கிரீம் வாங்கிய போது இரண்டாக வாங்கிட்டு வந்து இவருக்கு கொடுத்தார். நான் நினைத்தேன், ஒருவேளை இவர்கள் இருவரும் அண்ணன் தம்பியாக இருப்பார்களோ, இவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கிறது, எனவே இவர்கள் ஏதோ பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு நானும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த பிள்ளைகள், அந்த மாணவர்கள் அழகாக விளையாண்டு கொண்டிருந்தார்கள், ஒற்றுமையாக மகிழ்ச்சியோடு சிறு சிறு சண்டைகளோடு விளையாண்டு கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து இவர்கள் எல்லோரும் இல்லம் செல்ல வேண்டிய நேரம். அப்போது எல்லோரும் தனித்தனி சைக்கிளிலே வெவ்வேறு வழிகளிலே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது நான் நினைத்து கொண்டேன், இந்த இருவரும் சேர்ந்து ஒரே வழியாக செல்வார்கள் என்று பார்த்தபோது, ஆனால் இந்த இருவரும் எதிர்புறமாக செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, இவர்கள் இருவரும் வெவ்வேறு வீட்டை சேர்ந்தவர்கள், ஆனால் இந்த நபர்களுக்கு இந்த நபர் வாங்கித்தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நான் உணரக்கூடியதாக இருந்தது எனக்கு. அடுத்த நாள் வருகிறது. அடுத்த நாள் மீண்டும் இந்த பிள்ளைகள் எல்லாரும் விளையாட வருகிறார்கள். என்னுடைய ஜன்னலிலிருந்து நான் பார்க்காமல் நான் மிகவும் அவர்கள் அருகில் சென்று அவர்கள் விளையாடுவதை பார்த்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், இந்த குழந்தைகள் எப்படிகின்ற அந்த பகிர்கின்ற மனது எப்படி வந்தது என்கின்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. என்ன செய்தார்கள், ஏன் இந்த பையன் அந்த பையனுக்கு வாங்கித்தரக்கூடியவனாக இருந்தான் என்கின்ற கேள்வி எல்லாம் எனக்குள் எழுந்தது. எனவே நான் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு அந்த பிள்ளைகள் விளையாடுகிற இடத்திற்கு செல்லக்கூடியவனாக இருந்தேன். நான் சென்றேன். அந்த பிள்ளைகள் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். அதே போல் ஒரு அரை மணி நேரம் விளையாண்ட பிறகு மீண்டும் இந்த பையன் போய் ஒரு மிட்டாயெல்லாம் வாங்கி கொண்டு அவனும் சாப்பிட்டு விட்டு அவனுக்கு கூட இருந்த அந்த நபருக்கும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போது நான் இந்த இருவரையும் பார்த்து கேட்டேன், நீங்கள் இருவரும் சொந்தக்காரர்களா என்று சொல்லி கேட்டேன். இல்லை ஃபாதர், நாங்கள் ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க இல்லை. பிறகு ஏன் நீ வாங்கியதை அந்த நபருக்கு தரக்கூடியவனாக இருக்கிறாய் என்று சொல்லி அந்த சிறுவனத்தில் கேட்டபோது அந்த சிறுவன் சொன்னான், என்னுடைய தாய் யாருக்கு இல்லை என்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் கொடுத்து உண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு ரூபாய் கொடுப்பார் என்றால் அந்த ஒரு ரூபாயில் யாருக்காவது இல்லாதவர்களுக்கு நான் 50 பைசாவை கொடுத்து விட்டு நான் 50 பைசாவிற்கு ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன். தினமும் விளையாட வருகிற போது எனது தாய் எனக்கு 10 ரூபாய் கொடுப்பார், ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நான் அந்த 10 ரூபாயில் எனக்கு தேவையான 5 ரூபாய்க்கு நான் வாங்கி கொண்டேன். மீதி 5 ரூபாய்க்கு என்னோடு இருந்த அந்த நண்பர், அவருடைய தந்தை இல்லை, தாய் மட்டுமே இருக்கிறார்கள், வீட்டில் 2 குழந்தைகள், இந்த பையனுக்கு வாங்கி தருவதற்கான வசதி இல்லை என்று எனக்கு தெரியும், அதனால் நான் தினமும் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி என்னுடைய தாயிடத்தில் சொன்னபோது என்னுடைய தாய் அதை மகிழ்ச்சியோடு நீ தர வேண்டும் என்று சொல்லி என்னை ஊக்குவிக்கோளாக இருந்தால் என்று சொல்லி அந்த சிறுவன் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொண்டிருந்தான். இருவரும் சேர்ந்து விளையாண்டு கொண்டிருந்தார்கள். ஒருவருக்கு ஒளியாக இருக்க வேண்டும், அல்லது இறைவன் கொடுத்த அந்த ஒளியை நாம் ஒளிர்விக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் நமக்கு எத்தனையோ கொடைகளை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ அருள் வரங்களை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ வாழ்வை கொடுத்திருக்கிறார். அத்தனை வாழ்வையும் அத்தனை கொடைகளையும் அத்தனை வரங்களையும் நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு ஒருவருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், ஒளிர்விக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு காரியங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் பல நேரங்களிலே பல காரியங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே பூ இருக்கிறது என்றால் அந்த பூ அழகுக்கு பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது, அல்லது அந்த பூவை நாம் ஆலையாக சூட்டி அதை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம், அல்லது அந்த பூவை இறந்தவர்களுக்காக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி பல்வேறு நிலைகளில் ஒரு பூ பயன்படக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் ஒரு பேனா என்றால் அந்த பேனா எழுதுவதற்கு பயன்படுகிறது, அல்லது பல்வேறு காரியங்களுக்கும் அந்த பேனா பயன்படக்கூடியதாக இருக்கிறது. புத்தகம் என்று சொல்கிற போது அந்த புத்தகத்தை வாசிப்பதற்கும் நாம் பயன்படுத்துகிறோம், அல்லது அந்த புத்தகத்திலிருந்து நாம் பலவற்றை கற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்துகிறோம், அல்லது பல காரியங்களை புத்தகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். உணவு என்று சொல்கிற போது அதை நாம் உண்பதற்கு பயன்படுத்துகிறோம், அதை பிறருக்கு கொடுப்பதற்கு பயன்படுத்துகிறோம், அதை நாம் பல நேரங்களில் வீணாக்குவதற்கு கூட நாம் செலவு செய்ய கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு காரியங்களுக்கு முக்கியத்துவம் அல்லது பல்வேறு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் விட ஒரு காரியம் மிகவும் முக்கியமானதாக நமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அந்த பொருளின் முக்கியமான பயன் என்பது நமக்கு சொல்லித்தரப்படக்கூடியதாக இருக்கிறது. இன்று மனிதர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் இந்த மனிதர்கள் நாம் பிறருக்கு ஒளியாக இருக்க வேண்டும், பிறருக்கு பயன்படக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் முதன்மையான ஒரு காரியமாக, ஒரு பயன்படு பொருளாக இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நச்சீதி நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. விளக்கு ஒளி என்கின்ற உவமையின் வழியாக இயேசு இந்த நச்சீதியிலே அழகான ஒரு உவமையை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். விளக்கை கொண்டு வருவது எதற்காக என்கின்ற ஒரு கேள்வியோடு இந்த நச்சீதி தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. விளக்கை கொண்டு நாம் எதற்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இந்த பாலஸ்தீன நாட்டிலே விளக்கை கொண்டு மூன்று காரியங்களுக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தான் இந்த நச்சீதி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. மூன்று இடங்களை இந்த நச்சீதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஒன்று, மரக்காலுக்கடியில், கட்டிலுக்கடியில், அல்லது விளக்கு தட்டின் மீது. இந்த மூன்று காரியங்களை நச்சீதி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் விளக்கை எப்போதுமே வெளிச்சத்திற்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு விளக்கு இருக்கிறது என்றால் அந்த விளக்கு வெளிச்சத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த விளக்கை நாம் மூடி வைப்பதால் எந்த விதமான பயனும் இல்லை என்கின்ற சிந்தனையும் நமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த விளக்கை மூன்று விதமான சிந்தனைகளிலே நச்சீதியாளர் இயேசு வழியாக சுற்றி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த பாலஸ்தீன நாட்டிலே இந்த மரக்காலுக்கு அடியில் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறக்கூடியதாக இருந்தது. காரணம் என்னவென்றால் நெருப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, அல்லது இப்போதெல்லாம் தீப்பெட்டி இருக்கிறது, தீப்பெட்டியை வைத்தால் நாம் எத்தனை விளக்குகளை நாம் ஏற்றிவிடலாம். அந்த காலத்தில் தீப்பெட்டி என்கின்ற ஒரு வசதி இல்லை. அப்படி என்கின்ற சூழ்நிலையில் நெருப்பை அணைத்து விட்டால் அந்த நெருப்பை மீண்டும் பற்ற வைப்பதற்கான ஒரு காலக்கேடு எடுத்துக்கொள்ளும் என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே விளக்கை ஏற்றி மரக்காலுக்கு அடியில் வைத்து விடுவார்கள், அதை மூடி வைத்து விடுவார்கள், அதன் வெளிச்சம் தேவைப்படாத இடத்தில் வைத்து விடுவார்கள். அப்படி வைக்கிற போது அவர்களுக்கு தேவைப்படுகிற போது அந்த வெளிச்சத்தை மீண்டும் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இயேசு மரக்காலுக்கு அடியில் வைப்பது என்பதை சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது, கட்டிலுக்கடியில். பல நேரங்களிலே உணவு தானியங்களை காய வைப்பதற்காக கட்டிலுக்கடியிலே உணவு தானியங்களை அவர்கள் காய வைக்கக்கூடியவர்களாக இந்த பாலஸ்தீன மக்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த உணவு தானியங்களை எந்த விதமான பூச்சிகளையும் அண்டிவிடக்கூடாது என்பதற்காக கட்டிலுக்கடியில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுவும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த பயன் என்பது ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்கு. மூன்றாவதாக, விளக்கு தண்டு மீது. விளக்கு தண்டு மீது வைக்கக்கூடிய வெளிச்சம் என்பது விருந்தினர்களை வரவேற்பதற்கான ஒரு வெளிச்சம், அல்லது ஒருவரோடு ஒருவர் உரையாடுவதற்கான வெளிச்சம், வீட்டில் உள்ள நபர்களை தெளிவாக பார்ப்பதற்கான வெளிச்சம், அல்லது ஒரு ஜபம் செய்வதற்கு தேவையான ஒரு வெளிச்சம் என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விளக்கு தண்டின் மீது வெளிச்சத்தை வைத்து அந்த இடத்தில் உள்ள எல்லாருக்கும் அல்லது எல்லா இடங்களுக்கும் வெளிச்சத்தை தரக்கூடிய அளவிற்கு அவர்கள் வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மூன்று நிகழ்வை தான் இயேசு நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். மரக்காலுக்கு, கட்டிலுக்கு அடியில், நம்முடைய விளக்கு தண்டின் மீது என்று சொல்லி இயேசு சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார். விளக்கை கொண்டு நாம் பல பயன்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த விளக்கு மனிதர்களுக்கு ஒளியை தரக்கூடியதாக இருக்கிறது. ஒருவர் மற்றவருக்கு ஒளிவூட்டக்கூடிய செயல்பாடுகளை நாம் தொடர்ந்து ஆற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை தான் இயேசு இந்நச்சில் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார். அதைதான் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5:14, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். இயேசு தன்னுடைய சீடரை பார்த்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார், மக்களை பார்த்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அதற்கு முன்பாக இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார், நான் உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன், அந்த ஒளியை நான் உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஒளியை மீண்டும் அவர் சொல்கிறார், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. நீங்கள் ஒளியாக இருக்கிற போது அதை மறைத்து வைக்க முடியாது. மாறாக நீங்கள் உலகிற்கு பயன்படக்கூடிய மக்களாக, உலகிற்கு ஒளிர்விக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் மத்திய நற்செய்தி அதிகாரம் 5:16 மீண்டும் சொல்லப்படுகிறது. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக, அப்போது உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்களாக. நான் தொடக்கத்திலே ஒரு நிகழ்வை சொன்னேன். குழந்தைகள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள், மாணவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவரிலே ஒரு மாணவன் தன்னுடைய இனிப்புகளை வாங்கிட்டு வந்து இன்னொரு மாணவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்கின்ற ஒரு நிகழ்வை சொன்னேன். இந்த நிகழ்வு, அந்த மாணவன் செய்த அந்த செயல்பாடு, அந்த கடவுள் கொடுத்த அந்த ஒளியை, அவருடைய பெற்றோர்கள் கொடுத்த அந்த ஒளியை இவன் ஒளிர்விக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ஒளியை ஒளிர்விக்கக்கூடியவன் யாரை புகழக்கூடியவனாக இருக்கிறான்? அந்த குழந்தை கடவுளை, தந்தையை போற்றி புகழக்கூடியவனாக இருக்கிறான். அங்கிருந்த எல்லா குழந்தைகளும் கிறிஸ்தவ குழந்தைகள்தான். ஆனால் அந்த குழந்தைகளில் எல்லோருக்கும் இல்லாத ஒரு மனநிலை, அந்த பகிர வேண்டும் என்கின்ற ஒரு குழந்தை மனதில் இருக்கிறது என்றால், அந்த கடவுளுடைய ஒளியை அவருடைய பெற்றோர்கள் பெற்றிருக்கிறார்கள், அந்த பெற்றோர்கள் பெற்ற ஒளியை இந்த குழந்தைக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த குழந்தை கடவுளை போற்றி புகழக்கூடிய குழந்தையாக வளரக்கூடியதாக இருக்கிறது. அதேதான் இயேசு நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக. நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அருள் கொடைகளை நாம் ஒளிர்விக்கக்கூடியவர்களாக, பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 5:8 நாம் வாசிக்கிறோம். ஒரு காலத்தில் இருளில் இருந்த நீங்கள், நாம் இருளில் இருந்த நாம் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறோம். ஆண்டவரோடு இணைந்தோம் என்றால் நாம் ஒளியாக இருக்கிறோம். அதுதான் கடவுள் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஒளியை நீங்கள் ஒளிரச் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதேதான் எபேசியர் திருமுகம் 5:8 நீங்கள் ஒரு காலத்தில் இருளாய் இருந்தீர்கள். இதுதான் எஸ்ஐயாவும் நமக்கு சொல்லப்படக்கூடியவராக இருக்கிறார். கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இயேசு என்னும் பேரொளியை காணக்கூடிய மக்களாக, அல்லது கடவுள் என்னும் பேரொளியை கண்ட மக்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். இந்த காரிருளில், அல்லது ஒரு காலத்தில் இருளாயிருந்த மக்கள் நீங்கள், அந்த இருளாயிருந்த மக்கள் இடத்துல ஆண்டவர் இணைந்து ஒளியாய் நீங்கள் மாறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். தூய பவுல் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் எப்போது கடவுளுடைய அருளை உணர்ந்து கொண்டு, கடவுளுடைய கொடைகளை உணர்ந்து கொண்டு, அந்த கடவுளுடைய அருளை ஒளியை நாம் எப்போது ஒளிர்விக்கக்கூடிய மக்களாக, பகிர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோமோ, அப்போது ஆண்டவரோடு இணைந்த மக்களாக நாம் வாழ்கிறோம் என்கின்ற சிந்தனையை தான் இந்த வழிபாடு நமக்கு, இந்த விளக்கு ஒளி என்கின்ற ஒரு வெளிச்சத்தின் வழியாக நமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் நச்சரியை நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கிற போது நாம் நமக்கு கேட்கிறோம் இந்த நச்சரியில், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மேலும் நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும், இன்னும் கூடுதலாக அளக்கப்படும், இன்னும் கூடுதலாக உங்களுக்கு கொடுக்கப்படும். கடவுளிடத்தில் நாம் எந்த அளவிற்கு கொடைகளை பெற்றிருக்கிறோமோ அந்த அளவிற்கு மேலாக நம்முடைய செயல்பாடுகளை, கடவுளை புகழ்வதற்கான செயல்பாடுகளை நாம் தொடர்ந்து ஆற்றுகிற போது கடவுள் இன்னும் மிகுதியாக நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இந்த நற்செய்தி நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் மீண்டும் தொடர்ந்து சொல்லப்படுகிறது, உள்ளவருக்கு இன்னும் கொடுக்கப்படும், உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். நமக்கு கடவுள் கொடை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த கொடையை நாம் 10% பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் 10% பயன்படுத்துகிற போது கடவுள் நமக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். கடவுள் நமக்கு 10% கொடுத்திருக்கிறார், அதை நாம் 2% தான் பயன்படுத்துகிறோம் என்றால் நமக்கு இருப்பதும் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது கடவுள் கொடுத்த கொடை என்பது என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் எனக்கு என்ன மாதிரியான ஒரு கொடையை கொடுத்திருக்கிறார், என்னுடைய பொருளாதாரத்தில் நான் உயர்ந்திருக்கிறேன் என்றால் அந்த பொருளாதாரத்தின் கொடைகளை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும். எனக்கு கடவுள் நிறைய நேரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த நேரத்தை நான் வீணாக்காமல் அந்த நேரத்தை கடவுளை போற்றுவதற்கான செயல்பாடுகளை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். இது தனிப்பட்ட முறையில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு செயல்பாடு. கடவுள் கொடுத்த கொடை எனக்கு எது, அந்த கொடையை நான் பயனுள்ளதாக கடவுளை போற்றி புகழ்வதற்காக நான் செயல்படக்கூடியவனாக இருக்கிறேன் அல்லது சுயநலத்திற்காக. அதுதான் எபேசியர் திருமுகம் அதிகாரம் 5 நாம் வாசிக்கிறோம். அதிகாரம் 5 இறைவசனங்களிலே, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள், இந்த இருளாயிருந்த நீங்கள் என்பது நாம் எப்போது சுயநலத்தில் தான் என்கின்ற அகந்தையில் நாம் வாழ்கிறோமோ, நாம் இருளாயிருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்னுடைய பெருமைக்காக அல்லது என்னுடைய சுயநலத்திற்காக அல்லது என்னுடைய வாழ்வுக்காக என்று நாம் எப்போது என்னை மையப்படுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அப்போது கடவுள் கொடுத்த ஒளியை நாம் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் நம்மிடத்திலே கொடையை ஒளியை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த கொடையை வரத்தை அந்த வாழ்வை நாம் பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக, கடவுளின் பிரசன்னத்தை கொண்டு பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்கிற போது நாம் நிறைவான ஒரு வாழ்வுக்கு அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற சிந்தனைகளை இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் அதிகாரம் 4:6 நாம் வாசிக்கிறோம். இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்றார் கடவுள். இருளாயிருந்த நாட்டை, இருளாயிருந்த இடத்தை கடவுள் ஒளியின் வழியாக தோன்றக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் உங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார். கடவுள் நம்முடைய உள்ளங்களிலே அவருடைய ஒளியை வீச செய்தார். அந்த ஒளியை நாம் எப்படி பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நமது உள்ளத்திலே கடவுளுடைய ஒளி வீசக்கூடியதாக இருக்கிறது. அந்த கடவுளுடைய ஒளியை, கடவுளுடைய வரத்தை, கடவுளுடைய கொடையை, கடவுள் கொடுத்த அந்த கிருபையை, கடவுள் கொடுத்த அந்த வாழ்வை நாம் எப்படி பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இதுதான் மீண்டும் சொல்கிறேன், தொடக்கத்தில் சொன்ன நிகழ்வு. அந்த தாய், அந்த பிள்ளையினுடைய தாய் கடவுளுடைய ஒளியை பெற்றிருக்கிறார். அந்த ஒளியை தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த பிள்ளை தன்னுடைய செயல்பாடுகளின் வழியாக, நற்செயல்கள் வழியாக கடவுளை போற்றி புகழக்கூடியவர்களாக இருக்கிறார். அதுதான் இன்று நாம் செய்வதற்கு அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதைதான் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த பல்வேறு புனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். கல்கத்தா அன்னை தன்னுடைய நூலிலே அவர் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார், நான் கடவுளுடைய ஒளியை பெற்றிருக்கிறேன், அந்த ஒளியின் வழியாக கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய செயல்பாடுகளின் வழியாக என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் தொடக்கத்தில் நான் சொன்னேன், மார்க்கனர் செய்தி அதிகாரம் 5:14 14-16 நாம் வாசிக்கின்ற போது, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிருக, அப்போது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நாம் கடவுளுடைய ஒளியை பெற்றிருக்கிறோம், கடவுளுடைய வாழ்வை பெற்றிருக்கிறோம். இந்த கொடை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நேரமாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய திறமைகளாக இருக்கட்டும், நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், என்னுடைய வேலையாக இருக்கட்டும், எல்லா காரியங்களையும் கடவுளை போற்றி புகழ்வதற்காக, கடவுளுடைய செயல்பாடுகளை ஒளிர்விப்பதற்காக நான் செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா? கடவுளுடைய செயல்பாடுகளை ஒளிர்விக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்கிற போது, பகிர்ந்து கொள்கிற போது, நாம் இருளிலிருந்து வெளிவந்த மக்களாக, இருளிலிருந்து ஒளி பெற்ற மக்களாக, அந்த ஒளியை பிறர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த ஒளியை, கொடையை, ஒரு கிருபையை, அந்த வாழ்வை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ்கிற போது இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெறக்கூடிய மக்களாக நாம் வாழ்கிறோம் என்கின்ற சிந்தனைகளோடு, இறைவன் நமக்கு துணையாக இருக்கிறார், அந்த ஒளியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, அந்த ஒளி பெற்ற மக்களாக, நம்முடைய ஒளி மனிதர் மின் ஒளிரக்கூடிய மனிதர்களாக வாழ இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
நிலையில்லா உலகில் நினைத்து நான் வாழ நிம்மதி இழந்து நின்றேன்.